சமயத்து மெய்பொருள் இயேசுவே வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே மெய்பொருள் இயேசுவே
வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது.
துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேலைக்காக நாங்கள் தாழ்மையோடும் மூளையத்தோடும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் காலங்கள் எல்லாம் உம்முடைய கரத்திலே இருக்கிறது. எங்கள் வாழ்க்கையிலே நாட்களையும் காலங்களையும் கூட்டி தருகிற இரக்கத்திற்காக கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுது என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் நீர் என்ன திட்டங்களை வைத்திருக்கிறீரோ அந்த திட்டங்களை நிறைவேற்றும்படியாய் இன்றும் அவர்களை கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்ற உம்முடைய வாக்கு தத்தம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் உண்மையாக வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய பிரசன்னத்தை உணரவும், உமக்கு பிரியமாய் வாழவும், உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவும் அனுதினமும் அனுக்கரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, உம்மிடத்திலே ஜெபிக்க வேண்டும் என்று பாரத்தோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளிலே பலர் எங்களால் ஜெபிக்க முடியவில்லை, ஜெபத்திற்கு தடை வருகிறது என்று சொல்லி வேதனைப்படுகிறார்கள். நித்திரையினாலே ஜெபிக்க முடியாமல் இருக்கிறவர்கள் உண்டு, கன நித்திரையின் ஆவியினாலே ஜெபிக்க முடியாமல் இருக்கிறவர்கள் உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகளை விடுதலை செய்து உம்மோடு ஐக்கியப்பட விரும்புகிற நேரம் எல்லாம் தானியலை போல சந்தோஷமாய் முழங்கால் படிக்கிட்டு உம்மோடு ஜெபிக்க நீர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இரவிலே தூங்க முடியாமல் கஷ்டப்படுகிற எங்களுக்கு அருமையான நேயர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். மன கவலையினாலே, சரீரத்திலே இருக்கிற வியாதியினாலே, வேதனைகளினாலே உடைய பிள்ளைகள் கஷ்டப்படுவதை அறிந்திருக்கிறீர். கர்த்தர் இறங்கி அவர்களுக்கு நல்ல நித்திரையும் இளைப்பாறுதலையும் ஒவ்வொரு இரவிலையும் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இன்னமும் உம்மை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிற பலர் தங்களுடைய வாழ்க்கையிலே பொய் பேசும் பழக்கம் உள்ளவர்களாக இருப்பதை அறிந்து நாங்கள் வேதனையோடு உடைய சமூகத்திலே வருகிறோம். கர்த்தர் தாமே அவருடைய வாழ்க்கையிலே எல்லா பகுதிகளிலேயும் உண்மை உள்ளவர்களாய் வாழ நீர் அவர்களை மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பொய்யின் பிதாவாகிய பிசாசானவனுக்கு தங்களை அர்ப்பணியாதபடி ஆண்டவரே, உண்மை உள்ள உமக்கு கீழ்ப்படுகிறவர்களாக எல்லா காரியங்களிலேயும் அவர்கள் உண்மை பேச, உண்மையாய் செயல்பட நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சோம்பலான பணியாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்டவர்களினாலே நஷ்டப்படுகிற முதலாளிகள் உண்டு, தொழில் அதிபதிகள் உண்டு. கர்த்தர்தாமே சோம்பலான பணியாளர்களை தட்டி எழுப்பி உண்மை உள்ள சுறுசுறுப்புள்ள பணியாளர்களாய் விளங்க கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பற்பல பொறுப்பான இடங்களிலே இருக்கிறவர்கள் லஞ்சம் வாங்கும் பழக்கத்திற்கு அடிமையாயிருப்பதை அறிந்து நாங்கள் வேதனையோடு உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். உம்மை அறிந்திருக்கிறோம் என்று சொல்கிறவர்கள் ஆண்டவரே, உண்மை உள்ளவர்களா இருக்க நீர் துணை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு வரும் ஊதியம் போதும் என்று இருக்கத்தக்கதாக அதற்கு ஏற்ற விதமாய் செலவழிக்கக்கூடிய ஞானத்தை அவர்களுக்கு தந்து லஞ்சம் வேண்டும் என்ற எண்ணம் வராதபடி கர்த்தர் காத்துக் கொள்வீராக. இன்னமும் வேலை இல்லாமல் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். படித்து முடித்துவிட்டு படிப்பிற்கு ஏற்ற வேலை இல்லையே என்று கவலையோடு கஷ்டத்தோடு இருக்கிற மக்களுக்கு ஏற்ற நேரத்திலே நல்ல வேலை வாய்ப்புகளை தாரும். வேலைக்கு ஆட்கள் வேண்டும் என்று தேடிக்கொண்டிருக்கிறவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் பணிகளுக்கு ஏற்ற பணியாளர்களை அவர்கள் கண்டுகொள்ள உதவி செய்தரலும். கர்த்தருடைய ஊழியத்திற்கென்றும் அநேக வாலிபர்களை கர்த்தரின் நாட்களிலே எழுப்பிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, அறுப்பு மிகுதியாயிருக்கிறது, வேலையாட்களோ கொஞ்சமாயிருக்கிறார்கள். கர்த்தர்தாமே அறுப்புக்கு ஊழியக்காரர்களை எழுப்பிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்நாட்களிலேயும் திருமணம் ஆகாமல் வயது கடந்து போய்க் கொண்டிருக்கிறதே என்ற வேதனையோடு கவலையோடு இருக்கிற பெற்றோருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர்தாமே அவர்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணைகளை கொடுத்து சீக்கிரமாய் இந்த ஆண்டிலே அவர்களுக்கு திருமணம் நடைபெறவும் நன்றியோடு குடும்ப வாழ்க்கையிலே உமக்கு சாட்சியாய் வாழவும் கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. சரீர பலவீனத்தினாலே பணி செய்ய முடியாமல் கஷ்டப்படுகிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, மனைவிக்கு வேலை இல்லை, கணவனால் பணிக்கு செல்ல முடியவில்லை, இப்படிப்பட்ட குடும்பங்களிலே கர்த்தர் தான் அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அவர்களுக்கு வருமானம் தேவை ஐயா, அவர்களுக்கு சுகம் தேவை ஐயா. அந்த குடும்பமும் கர்த்தருக்குள்ளே வழிநடத்தப்பட வேண்டும். இறங்கி கரம் பிடித்து நேர்வர்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இருதய நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஏற்ற சிகிச்சை பெற்றுக் கொள்வோம், பூரண சுகத்தை அடையவும் கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. இன்னும் கடன் பிரச்சனையிலே அகப்பட்டு கவலையோடும் பாரத்தோடும் துக்கத்தோடும் தூங்க முடியாமல் சாப்பிட முடியாமல் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் அற்புதங்களை செய்து அவர்கள் வாழ்க்கையிலே கடன் பிரச்சனையிலிருந்து அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். எனவும் மனபாரத்தோடு இருக்கிறவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அவருடைய மனபாரத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள முடியாத மனபாரங்களை சுமக்கிற உடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்திலே வந்து தங்கள் பாரங்களை எல்லாம் உடைய சமூகத்திலே ஸ்தோத்திரத்தோடு வைத்து உம்முடைய கரத்திலே அர்த்தமுள்ள ஆழமான சமாதானத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். கவனிக்க ஆள் இல்லாத பெரியவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, வயது காலத்திலே அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய சரியான உதவி ஆட்களை கர்த்தர் கொடுத்தரும். பிள்ளைகளுக்கு உண்மையான அன்பை பெற்றோர் மேலே தாரும். அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகளை சந்தோஷத்தோடு செய்ய கிருபை தாரும். இந்த நாட்களிலேயும் மழை இல்லாமல் கஷ்டப்படுகிற பகுதிகள் உண்டு ராஜா. கர்த்தர் தாமே இறங்கி அந்த பகுதிகளிலே நல்ல மழையை வர்ஷிக்க பண்ணி நிலத்தடி நீர் உயரத்தக்கதாக போதுமான தண்ணீர் கிடைக்கத்தக்கதாக கிருபை செய்தரலும். படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். படிக்கிறதுக்கு தேவையான நல்ல ஞானத்தை தொடர்ந்து தாரும், நல்ல ஞாபக சக்தியை தாரும். உமக்கு பிரியமாய் தங்களுடைய கடமைகளை செய்ய தொடர்ந்து நீர் அவர்களுக்கு உதவி செய்யும் வழி நடத்தும். இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாட்களை தங்கள் திருமண நாட்களை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தரலும். அவர்களுக்கு தேவையான சரீர சுகத்தை தாரும், தேவையான ஞானத்தை தாரும். அவர்கள் கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை சிறந்த முறையிலே செய்ய உதவி செய்தரலும். இந்த ஆண்டிலேயும் அவர்கள் இருதயத்தின் ஆழத்திலே காணப்படுகிற விருப்பங்களை கர்த்தருடைய சித்தங்களை நீர் நிறைவேற்றி உடைய நாமத்தை மயப்படுத்த ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் உடைய கிருபை எங்களுக்கு போதுமானதா இருக்கட்டும். உம்முடைய வல்லமை, உம்முடைய பரிசுத்தம், உம்முடைய கிருபை எங்களுக்கு போதுமானதா இருக்கட்டும். இயேசு இரட்சகரின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மன தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த விடுமுறை நாளிலும் அதிகாலையிலே எழும்பி கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கடந்த நிகழ்ச்சியிலே நாம் தானியேல் 11 அதிகாரத்தை சிந்திக்க துவங்கினோம். 10 அதிகாரத்திலே தானியேலோடு பேசிக் கொண்டிருந்த தூதன் தொடர்ந்து பேசுகிறான். முதல் 2 வசனங்களிலே அவன் சொல்லும்பொழுது, மேதியனாகிய தரியு அரசாண்ட வருஷத்திலே நான் தரியுவை திடப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவனுக்கு துணை நின்றேன் என்று கூறினான். அதாவது தரியு ராஜா விசுவாசத்திலே திடப்பட பலப்பட உதவி செய்ததாக குறிப்பிடுகிறான். மேலும் 2 வசனத்திலே என்ன பார்த்தோம்? இப்போது நான் மெய்யான செய்தியை உனக்கு அறிவிப்பேன். இதோ இன்னும் 3 ராஜாக்கள் பெர்சியாவில் எழும்புவார்கள். அதன் பின்பு 4 ராஜாவாயிருப்பவன் எல்லாரிலும் மகா ஐஸ்வர்ய சம்பன்னனாகி தன் ஐஸ்வர்யத்தினால் பலங்கொண்டு கிரேக் ராஜ்யத்துக்கு விரோதமாக சகலரையும் எழுப்பிவிடுவான் என்று பார்த்தோம். இந்த 4 ராஜாதான் ஜெரக்சஸ் அல்லது எஸ்தர் புத்தகத்திலே நாம் பார்க்கிற அர்த்த சஷ்டா ராஜாவான். இவனே மிகவும் செல்வந்தனான ஒரு ராஜா. தேவன் முன் அறிவித்தபடியே இவன் செயல்பட்டான். இன்று தானியேல் 11 அதிகாரம் 3 வசனம் முதல் தொடர்ந்து சிந்திப்போம். வாசிக்கிறேன், தானியேல் 11:3. ஆனாலும் பராக்கிரமமுள்ள ஒரு ராஜா எழும்பி பிரபலமாய் ஆண்டு தனக்கு இஷ்டமானபடி செய்வான். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற பராக்கிரமமுள்ள ஒரு ராஜா கிறிஸ்துவுக்கு முன் 335 ஆண்டிலே ஆட்சிக்கு வந்த மகா அலெக்சாண்டர் ஆவான். கிரேக்க மக்கதோனிய ராஜ்யங்களின் அரசனாய் இவன் பொறுப்பெடுத்தான். இந்த மகா அலெக்சாண்டர் பெர்சிய ராஜ்யத்தை அடிமைப்படுத்தி உலக வல்லரசின் அதிபதியாய் மாறினான். தானியேல் 11 அதிகாரம் 4 வசனம், அவன் எழுமின பின்பு அவனுடைய ராஜ்யம் உடைந்து போய் வானத்தின் 4 திசைகளிலும் பகுக்கப்படும். ஆனாலும் அது அவனுடைய சந்ததியாருக்கு அல்ல, அவன் செய்த ஆளுகையின்படியும் அல்ல. அவனுடைய ராஜ்யம் பிடுங்கப்பட்டு அவனுடையவர்கள் அல்லாத வேறே பேர்களிடமாய் தாண்டிப்போம். மகா அலெக்சாண்டர் உலக ஆளுநராய் வாழ்ந்தவன். மிக மேலான யுத்த தந்திரங்களை அறிந்தவனாய் வாழ்ந்தவன். ஆனால் குடிக்கு அடிமைப்பட்டு மிக இள வயதிலேயே கிறிஸ்துவுக்கு முன் 323 ஆண்டிலே மரித்து போனான். அவன் எவ்வளவு வளர்ச்சி கண்டிருந்தாலும் அவனுடைய ராஜ்யமானது அவனுக்கு கீழ்ப்பணி செய்த 4 தளபதிகளுக்கு பிரித்தளிக்கப்பட்டது. கேசண்டர் என்பவன் மக்கதோனியா பகுதியை எடுத்துக் கொண்டான். லிசினாக்ஸ் இன்றைய துருக்கி நாடு அல்லது அக்காலத்து சின்ன ஆசியாவை எடுத்துக் கொண்டான். செல்யூக்கஸ் நிக்கேடர் சீரியா தேசத்தையும் மீதமுள்ள மத்திய கிழக்கு பகுதியையும் எடுத்துக்கொண்டான். டாலமி எகிப்து தேசத்தை எடுத்துக்கொண்டான். இந்த நான்கு குடும்பங்களும் அவர்களுக்குள்ளேயே சண்டையிட்டுக் கொண்டார்கள். இதன் விளைவாக ரோமானியர்களுக்கு அடிமைப்பட்டு போனார்கள். தானியேல் 11:5 கவனியுங்கள். தென்திசை ராஜா பலவானாயிருப்பான், ஆனாலும் அவனுடைய பிரபுக்களில் ஒருவன் அவனை பார்க்கிலும் பலவானாகி ஆளுவான். இவனுடைய ஆளுகை பலத்த ஆளுகையாயிருக்கும். தென்திசை ராஜா என்பது யாரை குறிக்கிறது? தென்திசை என்றால் என்ன? வேத புத்தகத்திலே திசைகள் யாவுமே பாலஸ்தீனத்தை மத்திய பிரதேசமாக வைத்தே கூறப்பட்டிருக்கிறது. எனவே தென்திசை ராஜா என்பது பாலஸ்தீனாவிற்கு தெற்கே உள்ள எகிப்து தேசத்தை குறிக்கிறது. இந்த தென்திசையின் ராஜா டாலமி வம்சத்தில் வந்த ஒரு அரசனாவான். தானியேல் 11:6 பாருங்கள். அவர்கள் சில வருஷங்களுக்கு பின்பு ஒருவரோடு ஒருவர் சம்பந்தம் பண்ணும்படிக்கு தென்திசை ராஜாவின் குமாரத்தி வடதிசை ராஜாவினிடத்தில் வருவாள். ஆனாலும் அவளுக்கு புயபலம் இராமற் போம். அவனும் அவனுடைய புயமும் நிலை நிற்பதில்லை. அவளும் அவளை அழைத்து வந்தவர்களும் அவளை பெற்றவனும் அவளை அக்காலங்களில் பலப்படுத்தினவனும் ஒப்புக் கொடுக்கப்படுவார்கள். இந்த வடதிசை ராஜா என்பவன் செல்யூக்கஸ் வம்சத்திலே வந்த ஒருவனாமன். இந்த வசனம் நிறைவேறிய காலம் கிறிஸ்துவுக்கு முன் 250 ஆகும். சில சின்ன சின்ன விபரங்களிலே சரித்திர ஆசிரியர்கள் வேறுபட்டாலும் அக்காலத்திலே அவன் செய்த பல தவறுகள் மிக தெளிவாக சரித்திர புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கின்றன. இவ்வாறு இந்த தீர்க்க தரிசனமும் மிக சரியாக நிறைவேறியிருக்கிறது. யுத்தத்திலே ஈடுபட்ட இந்த இரண்டு குடும்பங்களுக்கும் இடையிலே சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக டாலமி பிலதெல்பஸ் என்ற எகிப்திய ராஜா தனது மகளான பெர்னீஸை சீரியா தேசத்தைச் சேர்ந்த அந்தியோகஸ் தியோசுக்கு திருமணம் செய்து வைத்தான். ஆனால் இந்த அந்தியோகஸ் ஏற்கனவே லவோடைஸ் என்பவளை திருமணம் செய்திருந்தான். அவளை விவாகரத்து செய்துவிட்டான். 2 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த டாலமி பிலதெல்பஸ் மரித்து போய்விட்டான். எனவே இந்த அந்தியோகஸ் தியோஸ் பெர்னீஸை அவளுடைய மகனோடு கூட தள்ளி வைத்துவிட்டு முதல் மனைவியாகிய லவோதிஸை எடுத்துக்கொண்டான். எனவே இந்த லவோதிஸ் அந்தியோகஸ் தியோசுக்கு விஷம் கொடுத்து கொலை செய்துவிட்டாள். பின்னர் பெர்னீஸையும் அவளது மகனையும் கூட கொலை செய்ய உத்தரவிட்டாள். பின்னர் அவளுடைய சொந்த மகனான செல்யூக்கஸ் காலினிக்கஸ் என்பவனை அரியணையிலே அமரச் செய்தாள். இந்த செயல்கள் கூட தானியேல் தீர்க்க தரிசன புத்தகத்திலே தெளிவாய் சொல்லப்பட்டிருப்பது மிக ஆச்சரியமான ஒன்றாய் இருக்கிறது. தானியேல் 11:7 கவனியுங்கள். ஆனாலும் அவளுடைய வேர்களின் கிளையாகிய ஒருவன் தன் ஸ்தானத்தில் எழும்பி ராணுவத்தோட வந்து வடதிசை ராஜாவின் அரணிப்புக்குள் பிரவேசித்து அவர்களை விரோதித்து. சரித்திரத்தின்படி இது டாலமி யூர்கட்டிஸ் எனும் பெர்னிஸின் சகோதரனாவான். இவனே ஒரு படையுடன் வந்து சீரியாவை கைப்பற்றினான். அந்நாளிலே துறைமுகமாயிருந்த அந்தியோகியாவை கைப்பற்றினான். தானியேல் 11:8-9 அவர்களுடைய அதிபதிகளையும் அவர்களுடைய விலையேறப்பெற்ற வெள்ளியும் பொன்னுமாகிய பாத்திரங்களையும் அவர்களுடைய தெய்வங்களையும் கூட எகிப்துக்கு கொண்டு போய் சில வருஷங்கள் மட்டும் வடதிசை ராஜாவை பார்க்கிலும் நிலையாய் நிற்பான். தென்திசை ராஜா அவன் ராஜ்யத்துக்கு விரோதமாக வந்து தன் தேசத்துக்கு திரும்பி போவான். சரித்திரத்தின்படி கொள்ளை பொருட்களாக 4,000 தாலந்து தங்கத்தையும் 40,000 தாலந்து வெள்ளியையும் 2,500 விக்கிரங்களையும் எகிப்திற்கு எடுத்துச் சென்றான் என்று சரித்திரம் கூறுகிறது. வேதவசனங்கள் எவ்வளவு துல்லியமாக நிறைவேறியிருக்கிறது என்பதை கவனித்தீர்களா? தானியேல் 11:10-13 வாசிக்கிறேன். ஆனாலும் அவனுடைய குமாரர் யுத்தம் செய்ய எத்தனித்து திரளான சேனைகளை கூட்டுவார்கள். இவர்களில் ஒருவன் நிச்சயமாய் வந்து வெள்ளம் போல கடந்து திரும்பவும் தன்னுடைய அரண் மட்டும் யுத்தம் கலந்து சேருவான். அப்பொழுது தென்திசை ராஜா கடுங்கோபம் கொண்டு புறப்பட்டு போய் வடதிசை ராஜாவோடே யுத்தம் பண்ணுவான். இவன் பெரிய சேனையை ஏகமாய் நிறுத்துவான். ஆனாலும் இந்த சேனை அவன் கையில் ஒப்புக் கொடுக்கப்படும். அவன் இந்த சேனையை நீக்கின பின்பு அவனுடைய இருதயம் கர்வம் கொள்ளும். அவன் அநேகமாயிரம் பேரை மடிவிப்பான், ஆனாலும் பலங்கொள்ள மாட்டான். சில வருஷங்கள் சென்ற பின்பு வடதிசை ராஜா திரும்ப முந்தின சேனையிலும் பெரிதான சேனையை சேர்த்து மகா பெரிய சேனையோடும் வெகு சம்பத்தோடும் நிச்சயமாய் வருவான். எகிப்திற்கும் சீரியாவிற்கும் தொடர்ந்து யுத்தங்கள் நடைபெற்றுக் கொண்டே இருந்தன. இங்கே விவரங்களுக்குள்ளே செல்லாமல் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியத்தை கூற விரும்புகிறேன். இந்த யுத்த காலகட்டத்திலே சீரியாவிற்கும் எகிப்திற்கும் நடுவில் இருந்த பாலஸ்தீன பகுதியில் வாழ்ந்த இஸ்ரவேலர் எந்த அரசனுக்கு துணை செய்வது என்பதிலே ஒவ்வொரு முறையும் தவறான தீர்மானங்களை செய்து அவ்வப்பொழுது இருவர் கையிலும் அடிமைப்படுத்தப்பட்டார்கள். தானியேல் 11:14 பாருங்கள். அக்காலங்களில் தென்திசை ராஜாவுக்கு விரோதமாக அநேகர் எழும்புவார்கள். அப்பொழுது உன் ஜனத்தில் உள்ள துண்டரிக்கக்காரரின் புத்திரர் தரிசனத்தை நிறைவேற்ற தங்களை உயர்த்துவார்கள். இந்த குறிப்பிட்ட காலத்திலே அநேக இஸ்ரவேல் ஜனங்கள் கொலை செய்யப்படுவார்கள். எகிப்து ராஜாவின் மூலமாகவும் சீரிய தேசத்தின் ராஜாவின் மூலமாகவும் சொல்லொன்னா வேதனையிலே கடந்து வருவார்கள். தானியேல் 11:15-16 பாருங்கள். வடதிசை ராஜா வந்து கொத்தளம் போட்டு அரணான நகரங்களை பிடிப்பான். தென்திசை ராஜாவின் புயபலங்களும் அவன் தெரிந்து கொண்ட ஜனமும் நில்லாமற் போம், எதிர்க்கிறதற்கு பலன் இராது. ஆகையால் அவனுக்கு விரோதமாக வருகிறவன் தன் இஷ்டப்படி செய்வான். அவனுக்கு முன்பாக நிலை நிற்பவன் ஒருவனும் இல்லை. அவன் சிங்காரமான தேசத்தில் தங்குவான், எல்லாம் அவன் கைவசமாகும். பிரியமானவர்களே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிற சிங்காரமான தேசம் இஸ்ரவேல் தேசமாகும். ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்று தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின தேசமே இந்த தேசம். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருப்பது போலவே இது மகா அந்தியோகஸை குறித்து பேசுகிறது. இவன் இப்பொழுது எகிப்தை முறியடித்தான். இதன் மத்தியிலே இஸ்ரவேல் மக்களும் அதிகமாய் பாடுபட்டார்கள். அருமையானவர்களே, இந்த காலத்திலே நடைபெற்ற சம்பவங்களை எழுதியிருக்கிற சரித்திர புத்தகங்களை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் இந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் எவ்வளவு துல்லியமாக நிறைவேறியிருக்கின்றன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். சொல்லப்போனால் 125 ஆண்டுகள் இந்த காலகட்டத்திலே நிறைவேறியிருக்கிறது. தானியேல் 11:17 கவனியுங்கள். தன் ராஜ்யத்தின் வல்லமையோடெல்லாம் தானும் தன்னோடே கூட செம்மை மார்க்கத்தாரும் வர இவன் தன் முகத்தை திருப்புவான். இப்படி செய்து கெடுதியுண்டாக்கும்படி அவனுக்கு ஒரு கன்னிப்பெண்ணை கொடுப்பான், ஆனாலும் அவளாலே ஸ்திரம் பெறான், அவள் அவன் பட்சத்தில் நில்லாள். இந்த சம்பவமும் கிறிஸ்துவுக்கு முன் 198 அல்லது 195 ஆண்டை திரும்ப கொண்டு வருகிறது. மகா அந்தியோகஸ் எகிப்தோடு கூட ஒரு ஒப்பந்தம் செய்தான். இந்த சம்பவம் கிறிஸ்துவுக்கு முன் 198 அல்லது 195 ஆண்டை குறித்து பேசுகிறது. மகா அந்தியோகஸ் எகிப்தோடு கூட ஒரு ஒப்பந்தம் செய்தான். தனது மகளான கிளியோபட்ராவை டாலமி எபிபெனஸுக்கு திருமணம் செய்து கொடுத்தான். வசனங்கள் 18-20 கவனியுங்கள். பின்பு இவன் தன் முகத்தை தீவுகளுக்கு நேராக திருப்பி அநேக தீவுகளை பிடிப்பான், ஆனாலும் ஒரு சேனாபதி இவன் செய்கிற நிந்தையை ஒளிய பண்ணுவதும் அல்லாமல் இவன் செய்த நிந்தையின் நிமித்தம் இவனுக்கு சரிக்கு சரி கட்டுவான். ஆகையால் தன் முகத்தை தன் தேசத்தின் அரண்களுக்கு நேராக திருப்புவான், அங்கே இடறி விழுந்து காணப்படாமற் போவான். செழிப்பான ராஜ்யத்தில் தண்டல்காரனை திரிய பண்ணுகிற ஒருவன் தன் ஸ்தானத்தில் எழும்புவான், ஆயிலும் சில நாளைக்குள் கோபமில்லாமலும் யுத்தமில்லாமலும் நாசமடைவான். இவன் தனது முகத்தை தீவுகளுக்கு நேராக திருப்புவான் என்று கூறப்பட்டிருப்பது எகிப்து தேசத்தின் தீவுகளை குறிக்கிறது. இந்த காலகட்டத்திலே இந்த மகா அந்தியோகஸ் கிரேக்க தீவுகளை பிடிக்க முயற்சிக்கிறான். தெற்கு பகுதியிலே டாலமியோடு மட்டும் யுத்தம் செய்யவில்லை, மேற்கு பக்கத்திலே லிசிமாக்கஸ் வம்சத்திற்கு எதிராகவும் இவன் யுத்தம் செய்தான். ஆனால் ஒரு சேனாபதி இவன் செய்கிற நிந்தையை ஒளிய பண்ணுவான் என்று சொல்லப்படுவது அக்காலத்தில் எழும்பும் ரோம சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது. ரோமானியர் சீரிய தேசத்திலும் இருந்து வரி வசூலித்தார்கள். அக்காலத்திலே ரோமானியரே தங்களை சுற்றியிருந்த அத்தனை பேர்களிடத்திலிருந்தும் சிறப்பான வரி வசூல் நடத்தினார்கள். இவ்வாறாக ரோம சாம்ராஜ்யமும் எழும்ப ஆரம்பித்தது. சின்ன கொம்பு என்று அழைக்கப்படுகிற அந்தியோக்கஸ் எபிபனஸ் இப்பொழுது வெளிப்படப் போகிறான். பாருங்கள், தானியேல் 11:21 அவன் ஸ்தானத்தில் அவமதிக்கப்பட்டவன் ஒருவன் எழும்புவான். இவனுக்கு ராஜ்யவாரத்தின் மேன்மையை கொடாதிருப்பார்கள். ஆனாலும் இவன் சமாதானமாய் நுழைந்து இச்சகம் பேசி ராஜ்யத்தை கட்டிக்கொள்ளுவான். செல்யூசைட் வம்சத்திலே எழும்பிய அந்தியோகஸ் எபிபேனஸ் இந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகிறான். இந்த வசனம் அந்தியோகஸ் எபிபேனஸை குறித்த சரியான தீர்க்க தரிசனம் மட்டுமல்ல, இது வரும் காலத்திலே எழும்ப போகிற அந்தி கிறிஸ்துவுக்கும் மிக பொருத்தமானதாய் இருக்கிறது. கிறிஸ்துவுக்கு முன் 175 இந்த அந்தியோகஸ் எபிபேனஸ் பட்டத்திற்கு வந்தான். இவன் அவமதிக்கப்பட்டவன் என்று அழைக்கப்படுகிறான். ஏனென்றால் இவன் தூஷணம் பேசுகிறவன். சமாதானம் சமாதானம் என்று கூறிக்கொண்டு அரியணைக்கு வந்தான். பிரியமானவர்களே, அந்தி கிறிஸ்துவும் இதே போலதான் சமாதானம் சமாதானம் என்று கூறிக்கொண்டு அரியணையிலே அமருவான். மகா உபத்திரவ காலத்தின் 7 முதல் 3.5 காலம் சமாதானம் சமாதானம் என்று கூறிக்கொண்டு இருப்பான். அப்பொழுது அநேகர் 1000 அரசாட்சிக்குள்ளே நுழைந்து விட்டதாக எண்ணிக்கொண்டு இருப்பார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் 3.5 காலம் நடைபெறப்போகிற மகா உபத்திரவ காலத்திற்குள்ளே நுழைந்து கொண்டிருப்பார்கள். இந்த அந்தியோகஸ் எபிபனஸ் ஒரு வஞ்சகன், இச்சகம் பேசுகிறவன். இப்படிப்பட்டவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இப்படிப்பட்டவர்களை இன்றும் ஊழியத்திலும் நீங்கள் பார்க்கலாம். அவர்கள் திருச்சபையை காயப்படுத்தியிருக்கிறார்கள். தங்கள் சொந்த நலனுக்காக இச்சகமான வார்த்தைகளை பேசுவார்கள், ஏமாற்றுவார்கள். இப்படிப்பட்டவர்கள் நமக்கு தேவையில்லை. நமக்கு உண்மையுள்ள நேர்மையுள்ள மனிதர்கள் தேவை. பாவத்தை பாவம் என்று பிரசங்கிக்கும் ஊழியர்கள் தேவை. தங்கள் சொந்த நலனுக்காக மற்றவர்களை புகழ்பாடி திரிகிறவர்களை விட்டு ஜாக்கிரதையாய் விலகியிருப்போமாக. தானியேல் 11:22-24 கவனியுங்கள். பிரவாகமாய் வருகிற சேனைகள் இவனாலே பிரவாகமாய் முறிக்கப்படும். உடன்படிக்கையின் தலைவனும் முறிக்கப்படுவான். ஏனென்றால் அவனோட சம்பந்தம் பண்ணின நாட்கள் முதல் அவன் சூதாய் நடந்து கொஞ்சம் ஜனங்களோட புறப்பட்டு வந்து பெலங்கொள்ளுவான். தேசம் சுக வாழ்வோடும் சம்பூர்ணத்தோடும் இருக்கையில் அவன் உட்பிரவேசித்து தன் பிதாக்களும் தன் பிதாக்களின் பிதாக்களும் செய்யாததை செய்வான். கொள்ளையிட்டு சூறையாடி பொருளை அவர்களுக்கு இறைத்து பங்கிட்டு அரண்களுக்கு விரோதமாக தனக்குள் உபாயங்களை யோசிப்பான். சில காலம் மட்டும் இப்படி இருக்கும். உடன்படிக்கையின் தலைவன் என்று கூறப்பட்டிருப்பது அக்காலத்திலே இருந்த 3 ஒனேயாஸ் என்னும் பிரதான ஆசாரியனை குறிக்கிறதாயிருக்கிறது. அவன் பொறுப்பிலிருந்து இறக்கப்பட்டு இந்த வஞ்சகமான அந்தியோகஸால் கொலை செய்யப்படுவான். தானியேல் 11:25-28 வாசிக்கிறேன். பின்னும் தென்றிசை ராஜாவுக்கு விரோதமாக பெரிய சேனையோட போர் செய்ய தன் வல்லமையையும் தன் ஸ்திரத்தையும் எழுப்புவான். அப்பொழுது தென்றிசை ராஜா மிகவும் பலத்த பெரிய ராணுவத்தோட போய் யுத்தம் கலப்பான். ஆனாலும் அவர்கள் அவனுக்கு விரோதமாக துராலோசனை பண்ணியிருந்தபடியால் அவன் நிற்க மாட்டான். அவனுடைய போஜனங்களை சாப்பிடுகிறவர்கள் அவனை நாசப்படுத்துவார்கள். ஆகையால் அவனுடைய ராணுவம் பிரவாகமாய் வரும். அநேகர் கொலையுண்டு விழுவார்கள். இந்த 2 ராஜாக்களின் இருதயமும் தீமை செய்ய நினைக்கும். ஒரே பந்தியிலிருந்து பொய் பேசுவார்கள். ஆனாலும் அது வாய்ப்பதில்லை. குறித்த காலத்துக்கு முடிவு இன்னும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும். அவன் மகா சம்பத்தோட தன் தேசத்துக்கு திரும்பி தன் இருதயத்தை பரிசுத்த உடன்படிக்கைக்கு விரோதமாக வைத்து அதற்கானதை செய்து தன் தேசத்துக்கு திரும்பி போவான். இந்த வசனங்கள் அந்தியோகஸ் எபிபேனஸுடைய எகிப்திற்கு விரோதமான யுத்தங்களை குறித்தும் வெற்றியை குறித்தும் பேசுகிறது. இதன் விளைவாக இவன் மிகவும் செல்வந்தனாய் மாறுவான். ஒரே பந்தியிலிருந்து பொய் பேசுவார்கள் என்பது அந்நாட்களிலே அவர்கள் செய்து கொள்ளும் உடன்படிக்கையை குறித்தும் அந்த உடன்படிக்கைகளை கை கொள்ளாமல் மீறினார்கள் என்பதை குறித்தும் பேசுகிறது. இன்னும் கூட எத்தனையோ மாநாடுகள் நடைபெறுகிறது. சமாதான கூடுகைகள் இடம்பெறுகிறது. முக்கியமான தலைவர்கள் ஒரே பந்தியிலே அமர்ந்து ஒரே மேஜையிலே பல தீர்மானங்களை எடுத்துக் கொள்கிறார்கள். என்றாலும் அவைகள் கை கொள்ளப்படாமல் போகின்றன. அவர்கள் எவ்வளவு உண்மையற்றவர்கள் என்பதை இந்த வசனம் விவரிக்கிறது. நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நாம் வாசித்த இந்த வேத பகுதியிலே தேவன் முன்னதாக சொல்லிய அத்தனை காரியங்களும் அவ்வண்ணமாகவே ஒவ்வொரு காலகட்டங்களிலே நிறைவேறியது. கர்த்தருடைய வார்த்தை மாறாதது. கர்த்தருடைய வார்த்தை உண்மை உள்ளது. ஒரு எழுத்தின் ஒரு உறுப்பாகிலும் தரையிலே விழப்போகிறதில்லை. கர்த்தருடைய வார்த்தையின் மேலே உங்கள் நம்பிக்கை எப்படிப்பட்டதாயிருக்கிறது? இன்றும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் பேசுகிறார். கவனித்து கேட்கிறவர்கள், கீழ்ப்படுகிறவர்கள் வாழ்க்கையிலே தேவன் இன்னமும் உண்மை உள்ளவராயிருக்கிறார். எத்தனையோ ஆண்டுகளாக இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும், நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் வாழ்க்கையிலே முழு இடத்தையும் கொடுக்காத ஒருவராயிருப்பீர்கள் என்றால் அதை குறித்து இன்றாவது சிந்தனை செய்யுங்கள். இதுவே அனுக்கிற காலம், இதுவே இரட்சணைய நாள். கர்த்தருடைய வார்த்தை நூற்றுக்கு நூறு உண்மை என்பதை இன்று நாம் கற்றுக்கொண்ட பகுதி மிக தெளிவாக நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. எனவே அவர் கூறியிருப்பது போல அவர் மீண்டும் வரப்போகிறார். அவரை விசுவாசித்து அவரை நேசிக்கும் உள்ளங்களை எடுத்துக் கொள்ளும்படி நடுவானிலே வெளிப்படுவார். பின்னர் இவ்வுலகை நியாயம் தீர்க்கும்படியாய் அவர் சடுதியாய் வருவார். அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் சாத்தானுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் என்று ஆயத்தப்படுத்தப்பட்ட அக்கினி கடலிலே அவனோடு தள்ளப்பட போகிறார்கள். அப்படிப்பட்ட நிலைமை நமக்கு வராதபடி இந்த கிருபையின் காலத்திலே நம்முடைய பாவங்களுக்காக மரித்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போமா? நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம். அவரை நம்முடைய சொந்த இரட்சகராக நாம் பெற்றுக் கொள்வோம். நம்முடைய நித்திய வாழ்க்கைக்கும் நிலையான வாழ்க்கைக்கும் அவரையே சார்ந்து கொள்வோம். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிறங்களே ஆண்டவரே, எத்தனையோ ஆண்டுகளுக்கு பின்னாலே நடைபெறப் போகிற பல காரியங்களை மிக தெளிவாக நீருடைய வசனத்திலே கூறியிருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே போல அத்தனையும் நடந்தது, அத்தனையும் நிறைவேறியது. உமக்கே ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வருகையை குறித்தும் நீர் சொல்லியிருக்கிற சம்பவங்கள் அனைத்தும் ஏற்ற நேரங்களிலே இடம்பெறும், அதற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தங்களை உம்முடைய வருகைக்காக ஆயத்தமானவர்களாய் காத்துக் கொள்ளவும், தங்கள் அருகில் இருக்கிற மற்றவர்களை அந்த வருகைக்காக ஆயத்தப்படுத்தவும் கர்த்தர் தாமே உதவி செய்யும், கிருபை செய்யும். கர்த்தருடைய வார்த்தையின் மேல் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டிய உண்மையான, உறுதியான, ஆழமான விசுவாசம் என்றும் எங்களிலே நிலைத்திருக்க எங்களை காத்துக்கொள்ளும். எங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகளோ, நாங்கள் சந்திக்கும் நிகழ்வுகளோ உம்முடைய வசனத்திலிருந்து எங்களை பிரித்து விடாதபடி என்றென்றும் காத்துக்கொள்ளும். இயேசு இரட்சகரின் வல்லமிழ நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நீ என் பார்வைக்கு அருமையான படியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஏசாயா 43:4. நீ என் பார்வைக்கு அருமையான படியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஏசாயா 43:4.